தென்றல் நவம்பர் 2010 டாக்டர் சித்ரா வைத்தீஸ்வரன் அவர்களின் அன்புள்ள சிநேகிதியே பகுதியில் பொருளோடு நமக்கு உண்டான தொடர்புக்கும் ஆயுள் உண்டு. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன். அன்புள்ள சிநேகிதியே, போன வருடம் நவராத்திரி நேரத்தில் ஒருவருக்கு ஏற்பட்ட அனுபவத்தையும் அவமானத்தையும் பற்றி எழுத விரும்பினேன். உடனே திரும்பி இந்தியாவுக்கு போக வேண்டி இருந்தது, அதனால் எழுத முடியவில்லை. மறுபடியும் இப்போது வந்திருக்கிறேன். அந்த சமயம் என் நெஞ்சில் ரொம்ப ஆழமாக பதிந்திருந்தது. மக்கள் இப்படியும் இருப்பார்களா என்று தோன்றுகிறது. போன இதழில் யாரோ எழுதியிருந்தார்கள், பணம்தான் எல்லா உறவுக்கும் மேலே என்பது போல அதில் உண்மை இருக்கத்தான் செய்கிறது. போன வருடம் முதல் முறையாக அமெரிக்காவுக்கு வந்திருந்தேன். என் பையன் மிடில் ஈஸ்டில் பல வருஷம் வேலை பார்த்துவிட்டு 2-3 வருடம் முன்னால் இங்கே செட்டில் ஆகி இருக்கிறார். ஊரை சுற்றி பார்க்கும் போது பெரிய பெரிய வீடுகளாய் பார்த்து அதிசயப்பட்டு கொண்டிருந்தேன். மைசூர் பேலஸ் போல இருக்கிறதே ஒவ்வொன்றும் என்று சொல்ல, அடுத்த வாரம் இதே போன்ற பேலஸ்க்கு உங்களை அழைத்து கொண்டு போய் காட்டுகிறேன், ஒரு நவராத்திரி இன்விடேஷன் வந்திருக்கிறது, உள்ளே அப்படி இழைத்து வைத்திருக்கிறார்கள் என்று சொல்ல, நானும் அவ்வளவு தெரிந்தவர்கள் கூட இல்லையே என்று தோன்றினாலும் நவராத்திரி தானே என்று கிளம்பிவிட்டேன். மருமகள் தான் அழைத்து கொண்டு போனாள். நவராத்திரி என்றால் வெறும் வெற்றிலை பாக்கு என்பது போல எதிர்பார்த்தால், அங்கே அப்படி ஒரு கூட்டம், ஒரு பெரிய பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தார்கள். வீடு கொள்ளை அழகு, எங்கு பார்த்தாலும் பெண்கள் நிரம்பி வழிய ஆண்கள் ஒரு ஹாலில் கூடியிருந்தார்கள். என் மருமகளுக்கும் நிறைய பேரை தெரியவில்லை. அந்த வீட்டைச் சேர்ந்தவர் இவளை பார்த்து ஸ்மைல் செய்ய என்னை அறிமுகம் செய்து வைத்தாள். நானும் ஒரு அசட்டு சிரிப்பு சிரித்துவிட்டு ஓரமாக நின்று கொண்டேன். சூ சின்னவளாக இருந்ததால் மற்ற பெண்களுடன் கலந்து கொண்டு பேச ஆரம்பித்து விட்டாள். அப்போது ஒரு அம்மாள் அங்கேயும் இங்கேயும் நடமாடிக்கொண்டிருந்தாள். சம வயதாக இருந்ததால் என்னை பார்த்து சிரித்தார். நானும் கொஞ்சம் கூச்சம் தெளிந்து ஏதேனும் உதவி வேண்டுமா என்று கேட்டுக்கொண்டே அவருடன் சமையல் அறைக்கு போனேன். அங்கேயும் 4-5 பேர் நின்று சாப்பாடை சூடுபடுத்திக் கொண்டிருந்தார்கள். அந்த மாமி உரிமையாக காபி சாப்பிடுகிறீர்களா என்று என்னை உபச்சரித்து விட்டு இட்லிகளை ஒரு பாத்திரத்தில் பரப்பி வைக்க ஆரம்பித்தார். அந்த மாமியை பார்த்தால் அவ்வளவு பெரிய வீட்டுக்கு சொந்தக்காரர் போன்று தெரியவில்லை. மிகவும் சிநேகிதமாக இருந்தார். எனக்கு என்ன செய்வதென்று தெரியாததால் கொஞ்சம் உரிமையுடன் நானும் அவருக்கு உதவி செய்ய ஆரம்பித்தேன். அப்புறம் யாரோ பாடுகிறார்கள் என்று சொல்ல சமையலறை டைனிங் ஹாலுக்கு கூட்டம் நகர்ந்து போய்விட்டது. நானும் அந்த அம்மாளும் தான் இருந்தோம். நீங்கள் போய் பாட்டு கேளுங்களேன், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றேன். அப்போதுதான் அந்த அம்மாள் சொன்னாள், எனக்கு இங்கே யாரையும் தெரியாது, என் மாட்டு பெண் அவர் அம்மாவிற்கு உடம்பு சரியில்லை என்று இந்தியா போயிருக்கிறாள். என் பிள்ளைக்கு ஒத்தாசையாக நான் வந்தேன். மிகவும் போர் அடித்தது மனுஷாலை பார்க்காமல். என் பிள்ளை கூப்பிட்டு கொண்டு வந்தான். நாங்கள் அப்போவே வந்துவிட்டோம். இப்போதான் கூப்பிட்டவர்களே வந்து கொண்டிருக்கிறார்கள். என் பிள்ளை என்னை விட்டு விட்டு என் பேரனை பிக்கப் பண்ண போயிருக்கிறான் என்று கதையை சொன்னார். நாங்கள் இப்படி பேசிக் கொண்டிருக்கும் போது மறுபடியும் சில பெண்கள் சமையல் அறைக்கு வந்து எல்லா பொருட்களையும் வெளியில் கொண்டு வைக்க ஆரம்பித்தார்கள். சாம்பாரை கொட்டி வைக்க ஒரு பெரிய பீங்கான் பாத்திரத்தை எடுத்து வைத்தார்கள். அந்த அம்மாள் கொதிக்கும் சாம்பாரை அந்த பீங்கானில் கொட்ட முயற்சிக்க அவர் கை தவறி பீங்கான் மேல் பட்டு கீழே அத்தனை சாம்பாரும் கொட்டி டமால் என்று பாத்திரம் சுக்கு நூறாக உடைந்து களேபரம் புயல் போல உள்ளே நுழைந்தாள் அந்த வீட்டு சொந்தக்காரி. மற்றவர்கள் துடைத்து தூள்களை பொறுக்கிக் கொண்டிருக்க, அட கடவுளே, நான் இத்தாலியிலிருந்து அவ்வளவு விலை கொடுத்து வாங்கி கொண்டு வந்தது என்று ஹிஸ்டரிக்கலாக போய்விட்டாள். அந்த கோபத்தில் அந்த அம்மாளை பார்த்து, நீங்கள் யார் என்று கேட்டாள். அவர், நான் அம்மா என்றாள். யார் உங்கள் மகன் என்று அதற்கும் ஒரு கேள்வி. அந்த அம்மாள் வெலவெலத்து போய்விட்டாள். எனக்கு மிகவும் பாவமாக இருந்தது. ஆனால் நான் ஆதரவாக பக்கத்தில் போய் நின்றால் என்னை யார் என்று கேட்டுவிட போகிறாளே என்று பயம் எனக்கு வந்துவிட்டது. நான் மெல்ல அங்கிருந்து நகர்ந்தேன். நல்ல காலம், என் மருமகள் உடனே உள்ளே வந்து எனக்கு பக்கபலமாக துணை இருந்தாள். வெள்ளை விளையர் என்று கண்ணை பறிப்பது போல இருந்த அந்த சமையலறை மஞ்சளும் சிகப்புமாக கரை கரையாக இருந்தது. அதற்கு வேறு புலம்பல், இந்த மஞ்சள் கரை வேறு மார்பிளில் போகாதே என்று. கொஞ்ச நேரத்தில் எல்லாம் கிளியர் செய்து சாம்பார் இல்லாமலே சாப்பிட ஆரம்பித்தார்கள். அந்த அம்மாள் பாவம், நான் வரும்போது பரபரவென்று வேலை செய்தவர் ஒரு ஓரத்தில் பரிதாபமாக நின்று கொண்டிருந்தார். யாரோ சாப்பிடச் சொன்னார்கள், ஆனால் அவர் எதையும் தொடவில்லை. நானும் மெல்லச் சென்று கூப்பிடலாம் என்று நினைத்தேன். ஆனால் அந்த நிலையில் நான் இருந்தால் எனக்கும் எதையும் தொட பிடிக்காது. என் மருமகள் அழகாக ஒரு காரியம் செய்தாள். என்னிடம் ஒரு பிளேட்டில் சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்து விட்டு சீக்கிரம் ஏதோ சாப்பிடுறது போல பேர் பண்ணிவிட்டு கிளம்பி விடலாம் என்றாள். அந்த அம்மாள் மெல்ல என்னிடம் ஒரு துண்டு சீட்டை காட்டி என் மருமகளிடம் சொல்லி தன் பையனுக்கு போன் செய்ய முடியுமா என்று கேட்டார். நாங்கள் போன் செய்தால் அது வாய்ஸ் மெயிலில் போய்விட்டது. அவர்கள் அட்ரஸ் கேட்டு வீட்டில் கொண்டு போய் விட்டு விடலாம் என்று பார்த்தாலோ அவர் மகன் வீட்டில் இல்லாமல் இந்த வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தால் என்ன செய்வது? எனக்கு அங்கே இருக்க பிடிக்கவில்லை. கிளம்பி வரும்போது தாம்பூல பையை யாரோ நீட்டினார்கள். காரில் வரும்போதுதான் எனக்கு தெம்பே வந்தது. மருமகளிடம் புலம்பிக் கொண்டே வந்தேன். எதற்கு இந்த ஷோ எல்லாம்? அப்படி என்ன இந்த பீங்கான் பாத்திரத்திற்காக மனிதர்களை துச்சமாக மதிக்க வேண்டும்? ஏன் தெரியாதவர்களை எல்லாம் கூப்பிட்டு மரியாதை குறைவாக நடத்த வேண்டும்? எல்லாம் பணத்தால் வரும் அகம்பாவம்தான் என்று கொட்டி தீர்த்தேன். அந்த அம்மாளை நான் அப்புறம் பார்க்கவில்லை. பாவம், ஒரு பார்ட்டிக்கு போகும்போது நீ யார் என்று கேட்கும் அவமானம் யாருக்கும் வரக்கூடாது. இந்த வருடம் மறுபடி இங்கே இருக்கும் போது இந்த சம்பவம் நினைவுக்கு வந்தது. நாங்கள் இருக்கும் இடத்தில் தென்றல் கிடைப்பதில்லை. இருந்தாலும் ஒரு நப்பாசை, நான் திரும்பி டிசம்பரில் ஊருக்கு போவதற்குள் என் கடிதத்தை பிரசுரிப்பீர்களா என்று. இப்படிக்கு அன்புள்ள சிநேகிதியே, மிகவும் வருத்தமாக இருக்கிறது. எனக்கும் அந்த முகம் தெரியாத பெண்மணியின் அகம் தெரிகிறது. ஆனால் பெரிய வீடு வைத்திருப்பவர்கள் எல்லோருக்கும் அந்த பணத்தை மீறி இருக்கும் என்று சொல்ல முடியாது. நீங்கள் சொல்லுவது ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட். அந்த வீட்டு பெண்மணிக்கு மன ரீதியாக ஏதேனும் பிரச்சனை இருக்கலாம். சிலருக்கு மனிதர்களை விட பொருட்கள் மேல் பாசம் அதிகம் இருக்கும். அது விலை உயர்ந்த, எளிதில் கிடைக்க முடியாத பொருளாக இருந்தால் ரியாக்ஷன் அதிகமாகவே போகிறது. எப்படி இருந்தாலும் வெளியில் யாரும் அந்த அளவுக்கு கோபத்தை காட்ட மாட்டார்கள். பின்னால் குறைபட்டுக் கொண்டு கோபித்துக் கொண்டு இருப்பார்கள். ஆகவே இந்த சம்பவத்தின் பின்னணி எனக்கு புரியவில்லை. நீங்கள் அந்த இடத்தை விட்டு கிளம்பி வந்த பின் அந்த வீட்டு பெண்மணி அந்த அம்மாளை சமாதானப்படுத்தினாரா, எப்படி நடந்து கொண்டார் என்று தெரியவில்லை. அந்த சம்பவத்தை நாம் ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ளலாமே தவிர அதற்காக பிறர் வீட்டிற்கு போகாமல் இருப்பதோ அல்லது பிறருக்கு உதவி செய்வதை தவிர்ப்பதோ முடியாது. அதே போல நம் வீட்டில் ஒரு சந்தர்ப்பம் அப்படி நேர்ந்தால் நாம் எப்படி பிறரை புண்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்றும் நினைக்க வைக்கிறது உங்கள் கடிதம். மனிதருக்கு ஆயுட்காலம் இருப்பது போல நாம் ஆளும் பொருட்களுக்கும் நம்மோடு இருக்கும் தொடர்புக்கு ஒரு ஆயுட்காலம் இருக்கிறது. அந்த விவேகம் நமக்கு இருந்தால் பொருள் இழப்பை தாங்கிக் கொண்டு மனித உணர்வுகளை மதிக்கும் பெருந்தன்மை வந்துவிடும். உங்கள் கடிதம் பிரசுரிக்கப்பட்டு விட்டதே, சந்தோஷமா? பெயரை ஊரை வெளியிடுவதில்லை. மன்னிக்கவும். வாழ்த்துக்கள். இப்படிக்கு சித்ரா வைத்தீஸ்வரன். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன்.